ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மச்சிது செய்தார் யாரோ பெருமானுக்கு இந்த இனிய பெருமான் உவக்கின்ற பெருமான் இன்புறுகின்ற செயல்களை யார் செய்தார்கள் அப்படின்னு கண்ணப்பனார் கேட்கிறார். நானே பார்த்து நானே ஹிண்ட புரிஞ்சுக்கிட்டு நாயனாரை போல பெருமான் இன்புருகின்றான் என்பதை அவன் அறிய தவறினான். ஆனால் நாயனார் என்ன கேட்கிறாருங்கிற அளவில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் என்ன சொல்றான், உன் தகப்பனோடு நான் முன்பு இங்கு வந்தபொழுது ஒரு பார்ப்பான் இங்கு வந்து பெருமானுடைய தலையில நீரினாலே அபிஷேகம் செய்து இலைகளையும் பூக்களையும் சூட்டி அவன் முன்பாக சிறிது சோறு வைத்து முணுமுணு என்று அவனிடம் பேசி அதை ஊட்டி விட்டு சென்றான். அவன் தான் இன்றைக்கும் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த காட்டில் வேற ஐயரை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப தைரியமான ஐயர். அவன் வேடனுக்கும் பயப்பட மாட்டான், வரிப்புலிக்கும் பயப்பட மாட்டான். ஏன், பெருமான் காப்பான் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருக்கு. சிவகோச்சரியா இருக்காரு, அந்தனர்கள் நுழையாத அருங்காட்டுக்குள்ள இருக்கிறாரு. அவன் தான் இன்னைக்கு வந்திருக்கணும். ஏன்னா இன்னொரு பையன் வரமாட்டான், இன்னொரு பையனுக்கு தைரியம் கிடையாது. அதே பார்ப்பாரே தான் இன்றைக்கு வந்திருக்க வேண்டும், அவன் தான் இங்கனும் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நானும் சொன்ன உடனே பெருமானுக்கு ஒப்புக்குரிய செயல்கள் இவைதாம் என்று உணர்ந்தார். பெருமான் எப்ப சந்தோஷப்படுவார், அவர் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவருக்கு சிறிது நிவேதனம் பண்ணி அவரோடு இருந்து அவர் முன்பு பேசிக் கொண்டிருந்தால் அவர் சந்தோஷப்படுவார். பெருமான் ஒரு குழந்தை போல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல பெருமானை இங்கனும் கொண்டாடினால் சந்தோஷமா இருப்பார் அவர் செஞ்சுக்கிட்டார். அதே போல கிரியா மார்க்கத்திற்கு என்ன வேணும்னா பெருமான்கிட்ட ஈடுபாடு வேணும். அதற்கு அடிப்படை பஞ்ச உபச்சாரம் என்ன, அபிஷேகம், தூபம், தீபம், நைவேத்தியம். அபிஷேகம், வஸ்திரம், தூபம், தீபம், நைவேத்தியம், இது குறைஞ்சபட்சம். என்னுடைய குருநாதன் எனக்கு தீட்சை கொடுத்த போது நான் கேட்டேன், மினிமம் என்னென்ன வேணும் பூஜைக்கு, ஏன்னா அது இல்லாமல் பூஜைக்கு உட்காரக்கூடாது, அடிப்படையா என்ன வேணும் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னார், உண்மையில பூஜைக்கு என்ன வேணும்னா சுவாமி வேணும், நீ வேணும், மற்றதெல்லாம் தானா வரும். பெருமானுடன் நாம் உளோம் என்று அந்த எண்ணம் இருந்ததுன்னா, அப்ப ஒரு அம்மா அப்படிதானே நினைக்கிறா, அம்மாக்கு குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு அவ என்ன பண்றா, வெட்கத்தை விட்டுட்டு வெளியூருக்கு வந்திருக்கும் போது பசும்பால் கிடைக்குமான்னு முன்பின் அறியாளர்கிட்ட கேக்குறா. ஏன் கேக்குறா, அப்ப அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்கு உணவு தேவையில்லை, அந்த தாய்க்கு குழந்தைக்கு அன்புதான் தேவை. அன்பு என்பது எல்லாத்தையும் என்ன பண்ணும், சம்பாதித்து விடும். சிறுத்தொண்ட நாயனார்ட்ட பெருமான் வந்தார் வீட்டுக்கு பைரவரா. நாயனார் வந்து எங்க வீட்டில் நீங்க இன்றைக்கு அமுது எடுத்துக்கணும்னு சொன்னார். அதெல்லாம் நீ வந்து எனக்கு அமுதுட்ட நீ முயற்சி பண்ணாத, எனக்கு அமுதுட்டுவது உனக்கு சிரமம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் எண்ணாத அடியேன் மொழியேன், நான் அமுதுட்டுவேன்னு சொன்னார். இவர் யோசிக்காம சொல்ல மாட்டேன், அவசியம் உங்களுக்கு அமுதுட்டுவேன் என்று சொன்னார். புராணத்தில் இந்த பழைய இந்த இடத்த படிக்கும் போது நெருடும். என்ன நெருடும்னா, நாயனார் அகங்காரத்தினால் சொல்றாரு போல இருக்கு, சாமியே சொல்றாரு மாட்டிக்காதடா, எனக்கு அமுதுட்டுவது உனக்கு முடியாதுடா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்கிறீங்க, அதெல்லாம் நான் கேட்கறத உங்களால சாப்பாடு போட முடியாதுங்க, வேணாங்க நான் பாத்துக்கிறேன் வெளியில, நீங்க நான் சுக விட்டுருணும், நாம ஏன்பா மாட்டிக்கணும்னு விட்டுருணும். சாமி அதே மாதிரி எஸ்கேப் பண்றதுக்கு ரூட் கொடுக்குறாரு. நாயனார் என்ன பண்றார், அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு இன்றைக்கு அமுது ஊட்டித்தான் தீருவேன், நான் உண்பது பசுவிழ்த்து உண்பது அப்படிங்கிறார். அசைவம் சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிட்டாலும் வந்திருக்கிற சிவனடியார், அவர் சைவர் தான், பரவாயில்ல, முன்னிறையும் என்னிடம் உண்டு. முன்னிறைனா ஆடு மாடு கோழி மூணு என்கிட்ட இருக்கு. மூணு என்கிட்ட இருக்குன்னு சிறுத்தொன்றர் சொல்றாரு, அது மூணையும் டெய்லி சாப்பிட்றவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த புராணம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான புராணம். மூணு என்கிட்ட உண்டுன்னு சொன்னா, நீங்க விரும்புறத என்னால காசு கொடுத்து வாங்கி செய்ய முடியும்னு அர்த்தம். அவ்வளவுதான், என்பால் உண்டு என்று சொன்னால் என்னுடைய ஆற்றலின்கள் உண்டு, என்னால் அதனை ஈட்டித்தர முடியும். இயற்பை நான் வீட்டுக்கு சாமி வந்தாரு, நான் கேட்கறத மறுக்காம கொடுப்பேன்னா தான் நான் கேட்பேன், இல்லை என்றால் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டு நீ கொடுக்கலன்னா அது எனக்கும் அவமானம் உனக்கும் அவமானம், வேணாம். அப்ப நாயனார் சொன்னார், யாதும் ஒன்றும் என் பக்கல் உளதாகில் அகுது எம்பிரான் அடியவர் உடைமை. வந்திருக்கிற கடவுள்னு அவருக்கு தெரியாது, அடியவர் நினைச்சிட்டு சொல்றார். என்னிடம் ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் உளதாகில்ங்கிறார், அது உண்டான் தன்மை உண்டென்றால், அதாவது என்னால் ஈட்டித்தர முடியும் என்றால், அது நிச்சயமா என் பிரான் அடியவர் உடைமை. பக்தர்களுக்கு சொந்தமானதுதான், சந்தேகமே இல்லை, தைரியமா கேளுங்கன்னார். இவர் மனைவியை கேட்டார், அப்ப அவர் அவருக்கு நன்றி சொன்னார், பத்து ரூபாவை கையில் எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வரா மாதிரி அந்த வேலை வைக்காம அடுப்பங்கரையிலே ரெடிமேடா இருக்கிற பொருளை கேட்டீங்களே உங்களுக்கு நன்றின்னு. வீட்டு வாசப்படி தாண்டி கடையில போய் வாங்க வேணாம், அந்த சிரமம் இல்லை, ரெடிமேடா இருக்கு அந்த பொருள். அப்படின்னா யாதும் ஒன்றும் என் பக்கல் உள்ளதாகிறதுக்கு என்ன பொருள்னா என்னால் ஈட்டித்தர முடியும் என்றால் அர்த்தம். நம்மால ஒரு பொருளை சம்பாதிக்க முடியும்னா அதை சம்பாதிச்சு கொடுத்துடணும். அடையாளர்கள் கேட்கும் பொழுது எங்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் சோறு இல்லை, அடையாளம் வந்திருக்காங்க, சோறு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை சோற்றினை ஆக்கி தர வேண்டும், இல்லாத வாங்கி தர வேண்டும். நம்மால முடியுமே, முடிந்ததே முடியாது என்று சொல்லக்கூடாது. ரகு என்ற மன்னன் நாட்டை துறந்து காட்டில கொட்டாங்கச்சியில சமைச்சு சாப்பிட்டுட்டு துருவ வாழ்க்கை வாழறாரு. அப்ப ஒரு அந்தன சிறுவன் அவன் மன்னனாக இருக்கின்றான் என்று நினைத்து அவனிடம் வருகின்றான். அவன் வாழ்கின்ற துருவ வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், கேட்க வந்தைய கேட்காமல் திரும்பி போகிறான். இங்க வா, உனக்கு என்ன வேணும் நீ கேட்க வந்தியோ கேட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. உன்னால முடியாதுங்கிறான், என்னால் முடியுமா முடியாதாங்கிறது அப்புறம் பார்த்துமா, நீ எதுக்காக கேட்க எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லு அப்படிங்கிற. எங்க குருநாதர்ட்ட நான் வேதம் படித்தேன், நான் ரொம்ப ஏழை, கருணையினால வேதம் சொல்லி கொடுத்தார். குரு தட்சிணையா எல்லாரும் கொடுக்கும்போது எனக்கும் குருநாதனுக்கு ஒரு 10 ரூபாயாவது குரு தட்சிணை தரணும்னு ஆசைப்பட்டது. அதனால குரு தட்சிணை வாங்கிங்க பெருமானேன்னு சொன்னேன். நீ ரொம்ப ஏழப்பா, நீ படித்த வேதத்தை மறக்காம நீ பாராயணம் பண்ணிட்டு இருப்பதே எனக்கு குரு தட்சிணை தான், அதனால நீ வேற காசு எனக்கு தர வேண்டாம்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதை மீறி இல்லை இல்லை எல்லார போல எங்கிட்டையும் நீங்க வாங்கிக்கணும் நான் ரெண்டாவது சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இந்த ஆணவம் உனக்கு கூடாது, குருநாதனுக்கு அடங்கணும், நாம் என்கின்ற எண்ணமே வரக்கூடாது, நமக்கு பிடிச்சதை செய்யறது கூடாது, என்னைக்குமே குருநாதனுக்கு அடங்கி வாழ்வதுதான் சைவம். அவர் சொன்னார், வேணான்னு சொல்றேன் வாங்கிட்டு போன்னு நீ என்ன வற்புறுத்துறியா, 10,000 பவுன் கொண்டு வந்துட்டார். இவன் தலைகீழ நின்று எத்தனை பிறவி எடுத்து சம்பாதிச்சாலும் இவனுக்கு 10,000 பவுன் வராது. அப்ப அவன் நினைத்தான், 10,000 பவுன் கொடுத்தே தீரணும். ஆகவே அயோத்தி மன்னனாகின்ற ரகு அவர்கிட்ட போய் 10,000 பவுன் கேட்டு வாங்கலாம். அயோத்திக்கு வந்தா ராஜா ஊர்ல இல்ல, காட்டுக்கு போயிட்டார். காட்டுல தவ வாழ்க்கையை செய்யறார். அங்க போனார், நான் 10,000 பவுன் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தே, நீ கொட்டாங்கச்சியில சோறு சமைச்சு சாப்பிடுற, நீ எங்க எனக்கு தரப்போற காசுன்னு கேட்டார். ஏய், எங்கிட்ட சல்லி காசு கிடையாது, ஆனா உனக்கு 10,000 பவுன் என்னால தர முடியும்னாரு. அதான் யாதும் ஒன்றும் என் பக்கல் உள்ளதாகில். ஒரு க்ஷத்ரியன் எதை துறந்தாலும் தன்னுடைய வில்லையும் அம்பையும் துறக்க கூடாதுன்னு மனு சொல்றார். அதனால காட்டுக்கு வந்தாலும் கையில வில்லும் அம்பும் இருக்கு. யார்கிட்ட? ரகு என்ற மன்னன், ராமனுடைய தாத்தா ரகு என்ற மன்னன். அவர் குபேரரை நோக்கி அந்த அம்பை வச்சாராம். குபேரர் என் மேல போட்டுறாதீங்கன்னு ஓடி வந்தார். என்ன வேணும்னார், இந்த பையன்ட்ட 10,000 ரூபாய் கொடுங்கன்னு. ஏ, உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு அவர் சொன்னார். 10,000 பவுன் அந்த பையன்ட்ட மட்டும் கொடு, அவனுக்கு கூட வேணும்னா கொடுன்ட்டார். அந்த பையன் சொன்னா, இந்த ரகு பார்த்துட்டு அவன் சொன்னா, குருநாதனுக்கு சேர வேண்டிய 10,000 பவுன மட்டும் கொடு, அதை விட சல்லி காசு 1 கிராம் தங்கம் கூட வாங்கி மாட்டேன்ட்டான். அந்த அளவுக்கு பற்றில்லாதவர்களாக வாழ வேண்டும். பணத்திற்கு அடிமை இல்லாம வாழ்ந்தாதான் ஒழுக்கம் நிற்கும். பணத்தினால்தான் எல்லா விதமான ஒழுக்கமும் கெட்டு போகும். பணத்தின் மீது ஆசை வந்து விட்டால் எல்லா ஒழுக்கமும் கெட்டு போயிடும் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த வந்த பையன் குபேரனே கொடுக்கறான். குபேரன் கொடுக்கும்போது எண்ணியா கொடுப்பான், வாங்குற பையன் எண்ணி வாங்கிட்டான், 1 கிராம் கூட வாங்கிட்டோம்னா தப்பா போயிடும். குபேரன் எண்ணியா கொடுப்பான், அள்ளிண்டு போன்னு தானே கொடுப்பான். அப்படி அள்ளிண்டு போன்னு கொடுத்த போது கூட அவன் 10,000 பவுன் தானே எடுத்துக்கொண்டான் ரகு. அப்ப ரகுனுடைய ஆற்றல் இருக்கு, அவன்கிட்ட காசு இல்லாட்டாலும் யாரு கேட்ட காசையும் கொடுக்குற ஆற்றல் இருக்கு. அது போல நாயனார் வந்து கோழியும் ஆடும் தின்னுட்டு இருந்தா நினைக்க கூடாது. புராணத்தை படிச்சுட்டு அதுக்காக சொல்றேன், நாயனார் ஆட்டையும் மாட்டேன்னு நீங்கல்ல, ஆனால் வீட்டுக்கு வருகின்ற ஒரு அடியவர் எனக்கு ஆட்டு மாம்சம் வேணும்னு சொன்னார்னா அவரால் போட முடியும், அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு, அவரால் முடியாது இல்லை, அதெல்லாம் எல்லாம் முடியும் சொன்னார். அப்புறம் சாமி என்ன சொன்னார் வந்து, அது முடிஞ்சா கூட நான் சாப்பிட்றது நீ வச்சுருக்கிற முன்னிறையில் ஒன்று இல்லை, நான் உண்பது நரப்பசு அப்படின்னார். நரப்பசுனால நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், எண்ணாத அடியேன் மொழியேன்னு சொல்லும்பொழுது நமக்கு என்ன நினைக்குமோ, என்னடா இவர் இப்படி போய் மாட்டிக்கிறாரே, எண்ணாத அடியேன் மொழியேன், யோசிக்காம சொல்ல மாட்டேன், என்னால் முடியும்னு சொல்றாரே, இது ஒரு அகங்காரமோ இது ஒரு ஆணவமோ, நாயனார் இப்படி சொல்றாரே சொல்லலாமா அப்படின்னு அறியாதவர்கள் நினைப்பார்கள். அதுக்கு உண்மை என்னன்னு கேட்டா, உலகத்திலே கிடைத்திருக்க அறியவர்கள் யாருன்னா இறைவனுடைய அடியார்கள் தான். இறைவனுடைய அடியார்களே கிடைத்த பிறகு அவர்களுடைய உணவா தேடுவதற்கு அறியது. ஒருவன் எல்லையில்லாத புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இறைவன் அடியார்கள் அவன் வீட்டிற்கு வருவார்கள். உங்க வீட்டுக்கு அடியார்கள் வராங்கன்னா நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு அடியார் வீட்டுக்கு வர அளவுக்கு நிறைய புண்ணியம் பண்ணினா உங்களுக்கா சக்கரை பொங்கலும் இதுவும் பண்றதுக்கான புண்ணியம் இருக்காது. அவர் சொல்றாரு, எனக்கு நாலு விதமான ஸ்வீட்டு பண்ணணும், எனக்கு பஜ்ஜி பக்கோடா பண்ணணும், எனக்கு தொகையல் பண்ணணும், வறுவல் பண்ணணும், அப்பளம் பொறிக்கணும், எதை வேணா பண்ணணும், எதை பண்ணணும், பத்து மணி நேரம் சமைக்கணும்னு சொல்றாரு. சமைக்க மாட்டீங்களா? என்னன்னா, அடியார் நம் வீட்டிற்கு வருகின்ற புண்ணியத்தை செய்திருப்பவர்களால அதை விட குறைந்த புண்ணியம் போதும் அடியாருக்கு உணவிடுவதற்கு. நான் சொல்றது புரியுதா? அதே போல கடவுளை பூசிப்பவனுக்கு முதலிலே கடவுள் வேண்டும். கடவுளே உன்னிடம் இருக்கும் போது அந்த கடவுளை பூசிப்பதற்கு என்ன வேண்டும் என்று ஏன் கேட்கின்றாய் என்று குருநாதர் சொன்னார். அஞ்செழுத்தையும் பூஜையும் எடுத்துக் கொடுக்கும் போது உனக்கு நான் கடவுளை தருகின்றேன். இப்ப சாமிய பூஜைக்கு உரிய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்காரரே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும்? வீட்டுக்காரர் இருந்தா எல்லாமே கிடைக்க போகுது. கற்பு கரசியாக ஒரு பெண் இருக்கிறாள் வீட்டுல, ஒரு அரிசி மணி இல்ல, இளையன்குடி மரணத்தினால சாப்பாடு போட முடிஞ்சதா இல்லையா? என்ன காரணம்? யார் வேண்டுமோ அவர்கள் வேண்டும், அரிசி தேவையில்லை, பருப்பு தேவையில்லை, யார் வேண்டும்? கற்பு கரசியா இருக்கின்ற ஒரு பெண் வேண்டும். இல்லதன் இல்லவள் மாண்பானால், உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. நல்ல மனைவி இருக்கும் போது வீட்டில் இல்லாதது என்பது இல்ல, ரெண்டும் கட்டானா இருக்கும் போது இருக்கிறதுங்கிறது இல்ல, எது இருந்தாலும் இல்ல, அவள் இருந்தாலே போதும், இல்லை என்பதே இல்லை. அதை இளையன்குடி மரணருடைய புராணத்தில் நம்ம நிரூபிக்கிறோம். ஆகவே பூஜை எடுத்து கொடுக்கும் போது பூஜைக்கு அடிப்படையில் என்ன தேவைன்னு கேட்கும்போது கடவுள் வேண்டும், நீ வேண்டும் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கடவுள் வேண்டும் அவனை பூசிக்காது இருக்கக்கூடாது. அந்த கடவுளே நம்மிடம் இருக்கும் பொழுது வயத்துல ஒரு குழந்தை இருக்குங்கும் போது அந்த தாயார் எப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறா? வயத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த தாய் எவ்வளவு கவனமா இருக்கா அந்த குழந்தைக்கு, வயத்துக்குள்ள குழந்தை இருக்குங்கிற. அதுபோல ஒரு பக்தனிடத்துல அவன் பூஜையில உடையவர் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவன் ஜாகிரதையா இருக்கிறான், ஆட்டோமேட்டிக்கா அவனால பூஜை பண்ண முடியும். இந்த பக்தி உணர்ச்சி இருந்தால் போதும். இருந்தாலும் இந்த கிரியா மார்க்கத்துல பெருமானை பூசிக்கும் பொழுது புறப்பூசை தான் முக்கியம், அகப்பூசை என்பது கம்மி. என்ன காரணம்னா, அன்பு இல்லாமல் புறத்திலே ஒன்று நிகழாது. புறத்தே செய்யப்படுகின்ற பூசையினால்தான் மனமானது அடங்கும் என்று பார்க்கின்றோம். இந்த பெருமானை புறத்தை பூசை பண்ணும் போது அதுக்கு தூப தீப நைவேத்தியங்கள், பெருமானுடைய அபிஷேகம் போன்றதெல்லாம் முக்கியம். அந்த கிரியா மார்க்கத்தில் உள்ள அங்கங்களை எல்லாம் சொல்றார். கந்த வர்க்கமும், கந்த வர்க்கம்னா பலவிதமான வாசனை திரவியங்கள். பெருமானுடைய திருமேனியிலே பூசுவதற்கு சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போன்ற வாசனை மிக்க அந்த பேஸ்ட், இதுல பலவிதமான வாசன திரவியங்கள்னால பெருமானுக்கு திருமேனியிலே பூச்சிடுவதற்கு வேண்டும். இதை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதாவது பெருமானுடைய பூசைக்கு அமர்வதற்கு முன்பாக ரெண்டு விஷயத்த, பெருமானுடைய பெட்டியை திறந்து பெருமான அபிஷேக வேதியில கொண்டு வந்து வச்சு எழுந்துள்ள பண்ணி பெருமான ஆவாகனம் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு ஐட்டம் முக்கியமா தயார் பண்ணி வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்னா, பெருமானுடைய திருமேனி பூச்சுக்கான சந்தன தரத்தை வச்சுக்கணும், பெருமானுடைய நைவேத்தியத்துக்கான அமுது தயாரா இருக்கணும். அமுது தயாரான அப்புறம் தான் பெருமானுக்கு நீராட்ட வேண்டும், சட்டம் என்று பார்க்கணும். அதில் தயார் பண்ணி வச்சுக்கணும். அதில் நம்ம பார்ப்போம். இப்போ சிவராத்திரி வருது. சிவராத்திரியில் நாலு காலம், நாலு காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கந்தவர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காலத்தில் அகில், இரண்டாவது காலத்தில் சந்தனம், மூன்றாவது காலத்தில் பச்சைக்கற்பூரம், நான்காவது காலத்தில் குங்குமப்பூ. இந்த நாலு திரவியங்கள்னால அவருக்கு திருமேனி பூச்சு விசேடமாக சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கின்றோம். அந்த கந்த வர்க்கமும் கிளர் மணப்புகையும், பெருமானுக்கு நல்ல நறுமணப்புகை, அகில் கட்டைகள், சந்தனக்கட்டைகளை பொடி செய்து சாம்பானி அல்லது குங்குலியம் போன்ற புகையோடு கூட்டி அந்த புகை நின்று பெருமானை சூழ்வதற்காக சிறிதே பசு நெய் கலந்து கொள்ள வேண்டும். நெய் கலந்த அந்த தூபம், கிளர் மணப்புகையும், கவின்கொள் தீபமும், அழகான பார்ப்பதற்கு அழகா இருக்கின்ற தீபம். அந்த தீபம் எப்படி இருக்கணும்? அந்த பித்தளை தேய்ச்சிருக்கணும். அன்றாடம் பெருமானுக்கு நேற்றுக்கு பயன்படுத்தின அந்த பெருமானுடைய பூஜையில் பயன்படுத்தின பாத்திரங்களை எல்லாம் மறுநாள் பூஜைக்கு வரும்பொழுது தூய்மையாக தேய்ச்சி பலப்பலன்னு வச்சிருக்கணும். அது ஸ்ரத்தை தான். கவின்கொள் தீபம்னர் அந்த அடுக்கு தீபார்த்தனை பண்ணாலும் பஞ்சாரதி பண்ணாலும் பலப்பலன்னு புதுசாக கடலிருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கணும். கவின்கொள் தீபம், புனித மஞ்சனமும், தூய்மையா இருக்கிற மஞ்சனம். என்ன, இப்ப நம்ம வந்து சௌச்சம் பண்ணிண்டு, சௌச்சம்னா உடல் தூய்மை பண்ணி கொண்டு திருநீர் அணிந்து சில திரவியங்களை சேகரிக்கலாம். பால், தயிர் போன்ற அபிஷேக திரவியங்களை சேகரிக்கலாம். பால், தயிர் போன்ற அபிஷேக திரவியங்களை சேகரிப்பதற்கு நாம நீராடி இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய திருமஞ்சன நீர், அதை நாம வந்து தயாரிப்பதற்கு முன்பாக விழுப்போட தயாரிக்க கூடாது. விழுப்புனா என்ன, நாம் நீராடி தூய ஆடையை உடுத்துவதற்கு முன்பாக இருக்கின்ற நிலைக்கு விழுப்புனு பேர், நீராடி தூய ஆடையை உடுத்த பிறகு இருக்கின்ற நிலைக்கு மடியினு பேர். இதெல்லாம் சில குழுக்குறிகள். விழுப்பா இருக்கிறோம்னா நீராடலன்னு அர்த்தம். நீராடி தூய்மையா இருந்தாலே விழுப்பு பட்டுக்கிட்டோம் அப்படின்னா விழுப்பாயிடுவோம், விழுப்பின் மீது பட்டால் விழுப்பாயிடுவோம். மடியா இருக்கிறோம் அப்படின்னா தூய்மையா இருக்கிறோம் அர்த்தம். அப்ப சந்தனம் அரைக்கிறதோ, புஷ்பங்களை பறித்து கட்டுவதோ, வில்வத்தை ஆயிரதோ, அல்லது பெருமானுக்கு நைவேத்தியம் வைக்கிறதோ, அபிஷேகத்துக்கான நீரை கிரகிப்பதோ, பால் தயிர் போன்ற தேன் போன்றவற்றை கிரகிப்பதை போல நீராடுவதற்கு முன்பு செய்யக்கூடாது. நீராடி மடியா இருக்கும் போதுதான் செய்யலாம். அதனால புனித மஞ்சனம் என்று சொன்னார். தூய்மையான மஞ்சனம்னா மஞ்சனத்துக்குரிய நீர், மஞ்சனம்னா அபிஷேகம், அது ஆகுபயிராக மஞ்சனத்துக்குரிய நீரினை சொல்கின்றது புனித மஞ்சனமும். கொந்தவிழ் தார் மலரும், கொத்து கொத்தாக பூக்கின்ற அந்த தாருக்குரிய மாலைகளுக்குரிய மலர்களும், மற்ற உழவும் கொண்டு ஏனையவற்றையும் கொண்டு. அப்ப பூஜையில இதெல்லாம் மினிமம், மற்றதெல்லாம் அதிகபட்சமா மற்ற உபச்சாரங்கள்லாம் கொண்டு. மாயையின் குணங்கள் ஒன்றிலராய், மாயையின் குணங்கள் என்ன, மாயைக்கு குணங்கள் மூன்று, சத்வம் ரஜஸ் தமஸ்னு. அந்த மூன்று குணங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு அன்றாடம் ஒரே நாளிலேயே இந்த மாயினுடைய குணங்கள் மாறி மாறி வந்து அமையும். இவை மனதினை வந்து தன் வசப்படுத்தும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப சத்வ புத்தி இருக்கு. அப்படின்னா யாராவது இடிச்சுட்டா கூட அவங்க சாரி கேட்டா கூட இதுக்கு சார் சாரி, இதெல்லாம் நிகழ்வு வேணும்னா செஞ்சீங்க, சால் ரைட் சார். அப்ப நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்கு, சத்வம்னு பேர். ரஜஸ்னு ஒரு குணம், ஆசையும் கோபமும் ரஜஸ். அது எப்படின்னா வந்து ஒரு குழந்தை மிதிச்சுட்டா கூட பட்டுன்னு அடிச்சுடுறது, பெத்தா போருமா வளர்க்க தெரியல அப்படின்னு அவன் அம்மாவுக்கும் திட்டு வரும். குழந்தை தானே, ஓடி வந்து மேலே விழுந்துருத்து, வேணும்னா பட்டினது அப்படின்னு மன்னிக்கிற குணம் இல்லை, அதுக்கு ரஜோ குணம் ரஜஸ்னு பேர். தமோ குணம்ங்கிறது வெறும் உறக்கம், சோம்பேறித்தனம், உட்காந்துட்டே இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, இல்ல பேப்பர் தனக்கு விருப்பமான பேப்பரை படிச்சுட்டே இருக்கிறது, செல்லு பார்த்துட்டே இருக்கிறது, நேரத்தில் எழுந்து நீராடிய ஜபம் பண்ணி கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாம சோம்பல ஆடு மாடு போலன்னு சொன்னா ஆட்டு மாட்டுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அதுகளும் கூட சிரத்தையா இருக்கலாமே, இந்த மனுஷனுக்கு எங்களை போய் எடுத்துக்காட்டா சொல்றீங்களே, நாங்க என்ன தப்பு பண்ணினோம் சண்டைக்கு வந்துடும். எருமை மாடுன்னு ஒருத்தர் திட்டத்துக்கு எனக்கு கூச்சமா இருக்கும். ஏன்னா எருமை மாடு எத்தனை விதத்துல பயனுள்ளதா இருக்கு. நாம ஒரு விதத்திலும் பயனில்லாத மனிதனை போய் எருமை மாடுங்கிறோம், ஆனா எருமை மாடு நல்லா பயனுள்ளதா இருக்கே. ஆகவே எருமை மாடுன்னு அவனை சொல்லக்கூடாது. நம்ம உண்மையில எருமை மாடு நம்மள்ட்ட சண்டைக்கு வரணும் அப்படி சொல்றதுனால அந்த நிலைக்கு தமோ குணம்னு பேரு. சோம்பல் ஆணவ மலத்தினுடைய நேரடியான விளைவு தமோ குணம். இப்ப மாயின் குணங்கள்னு சொல்லும் பொழுது மாயையின் குணங்களிலே தீய குணங்களாக இருக்கின்ற இரண்டு குணங்கள் இல்லாதவர்களாக அர்த்தம். மாயின் குணத்திலே சத்துவ குணம் இருக்கலாம். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக என்ற பெரிய புராணம் இதற்கு சான்றாக இருப்பதனால பெருமானை பூசிக்கும் போது மாயின் முக்குணங்களையும் கடந்து சென்று பூசிக்க வேண்டிய தேவையில்லை. மாயின் இரண்டு குணங்களாகின்ற ரஜோகுணம் தமோகுணம் ஆகின்ற இரண்டையும் சத்துவகுணம் என்ற குணத்திற்குள்ளே அடக்கி ஆள வேண்டும். நம்ம வீட்டுல படுத்துற பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த படுத்துற பசங்களை ஏதோ ஒரு விதமா வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நல்ல பசங்க மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க வர்றவங்க நல்ல பிள்ளைங்களா பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போன அப்புறம் தான் இவங்களுடைய ஆட்ட ஆரம்பிக்கும். அது போல பூஜை முடிகிற வரையில இந்த ரஜோ குணமும் தமோ குணமும் அடங்கி இருக்கணும், நல்ல பேர் வாங்கி தரணும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக. இப்ப மாயின் குணங்கள் ஒன்றிலரா என்று சொன்னால் பூஜைக்கு நடுப்புற ஆசை வரக்கூடாது, பூஜைக்கு நடுப்புற கோபம் வரக்கூடாது, பூஜைக்கு நடுப்புற ஒருத்தர் வந்து டிவியை போட்டுட்டு சத்தமா பக்கத்து ரூம்ல பாடிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க, அதுல மனம் செலுத்தாமல் பூஜையில நம்ம மனம் செலுத்தணும். அவங்களை நம்ம கடிஞ்சுட கூடாது, கோச்சுன்ற கூடாது. விடுபட நம்ம மேல ஒருத்தர் வந்து பட்டுட்டாங்க, அதனால பூஜையில குற்றம் விளையாது, இடையில எழுந்து செல்லக்கூடாது. அப்ப நமக்கு சினமோ ஆசையோ, சமயக்கட்டில இருந்து அந்த வெங்காய பக்கோடா வாசனை வருது, வெங்காய பக்கோடா போல இருக்கு இன்னைக்கு மெனு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பூஜையை சீக்கிரம் முடிச்சா சுட சுட பக்கோடா விடும் இலையில அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவ்வாறு இந்த ரஜோ குணத்துக்கு இடம் கொடுக்காமல் பூஜைக்கு நடுப்புற கொட்டாவி வரக்கூடாது. காஞ்சி பெரியவர் சொல்லிருக்கிறார், இந்த பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் ராத்திரி பயணம் பண்ணிட்டு காலையில வந்த உடனே டக்குன்னு பூஜைக்கு உட்கார வேண்டாம், கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உறங்கி விட்டு எழுந்து கூட பூஜை பண்ணலாம். என்ன காரணம்னா பூஜை பண்ணும்போது மனம் பெருமானத்தில் ஈடுபட வேண்டும். நாம உறங்கி கொண்டே பூஜை பண்ணினா பூஜை பண்ண மாதிரியே தெரியாது, அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியாது. பூஜை பண்ணும் பொழுது பெருமானை விட பூஜை பண்றவனுக்கு தான் இன்பம் அதிகம். இது அப்பர பெருமான் சொல்றார், இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி. சாமி திருடியில ஒருத்தன் பூ வைக்கிறான்னா அந்த பூ இன்புற்றவன் கையினால வைக்கிறான். வைக்கும் போதே அவனுக்கு இன்பம் வந்துருது. இன்பத்தை அடைந்து சம்பளத்தை வாங்கிட்டு தான் வேலையை செய்யறோம். பெருமானுக்கு தொண்டு செய்யும் பொழுது தொண்டு நிறைவேறுவதற்கு முன்னாடி சாமி சம்பளம் கொடுத்துறாரு. இன்பம் என்ற சம்பளத்தை கொடுத்து விடுகின்றார். இன்புற்றார் இட்டபூ ஏறும் மடி என்பதனால அந்த சிவானந்தத்தை உணர்ந்து பூசிக்க வேண்டும் என்பதனால அந்த கொட்டாவை விட்டுக்கிட்டு உறக்க நிலையிலே பூசிக்காமல் உடம்பிற்கு தேவையான ஓய்வினை கொடுத்து விட்டு எழுந்து பூசித்தால் குற்றம் இல்லை. பெரியவர் சொல்லிருக்கிறார், காஞ்சி பெரியவர். அப்ப மாயின் குணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தமோ குணம் என்பது உறக்கம், தமோ குணத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பூஜை என்பது இடம் கொடுக்காது என்பதனால உறங்கி எழுந்து பூசிக்கலாம். பூஜையின் போது உறங்கக்கூடாது என்பதற்காக உறங்கி விட்டு எழுந்து நீராடி விட்டு பூசிக்கலாம். மாயின் குணங்கள் ஒன்றிலராய் ஐந்து சுத்தி செய்து என்றால் பஞ்சசுத்தி என்பது என்ன? முதல்ல நம்ம பூஜை பண்ற இடத்தை சுத்தம் பண்ணிக்கணும், அதுக்கு பூ சுத்தி என்று பெயர். தூய்மை செய்வது சுத்தினா தூய்மை செய்வது. அப்ப திரவிய சுத்தி, பூஜைக்கு ஏகப்பட்ட திரவியங்கள் வச்சிருக்கிறோம், பால் கறந்து வச்சிருக்கிறோம். அந்த பால் கறந்த பால அப்படியே சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. அதை நம்ம இந்த டீ ஃபில்டர் மாதிரி சுவாமியினுடைய அபிஷேக பாலை மட்டும் ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணணும். அந்த ஃபில்டர்ல அந்த பாலை ஃபில்டர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். என்ன காரணம்னா, மாட்டு மட்டிலிருந்து கறக்கும் பொழுது நுண்மையான ரோமங்கள், அப்புறம் வந்து ஈ எறும்பு அதெல்லாம் அதில் விழும், கொசு எல்லாம் விழும் அதுக்கு. அப்போ கறந்த பாலாக இருந்தாலும் அதை வடிகட்டி தான் பயன்படுத்தணும். பழங்காலத்தில் வஸ்திரத்தில் வடிகட்டுவார்கள், நமக்கு அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், சுவாமியினுடைய அபிஷேக பாலை மட்டும் வடிகட்டுறதுக்கு என்றைக்குமே பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்துகின்ற திரவியங்கள் பாத்திரங்கள்னு வச்சிருக்கணும். அது நம்ம வீட்டு சமையலுக்கோ சாப்பிட்றதுக்கோ அதை பயன்படுத்தக்கூடாது. பெருமானுக்கு இந்த அடுக்கிலேருந்து தண்ணீர் ஒப்பி அபிஷேகம் பண்ணுறோம்னா அது பெருமானுடைய பூஜைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அது வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பெருமானுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு அமுது படைக்கிறோம்னா அது தொடர்ந்து ஒவ்வொரு வேளைக்கும் பெருமானுக்கு அமுது எடுத்துன்னு வரத்துக்கே பயன்படுத்தணும் அந்த பிளேட்டை. அந்த பிளேட்லேருந்து இருந்து நம்ம வாயில் போட்டுன்றக்கூடாது. அந்த அமுதத்தை நாம் நுகர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு அதை மாத்திரணும். பெருமானுக்கு நிவேதனம் பண்ணுற பிளேட்லேருந்தே நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்போ எல்லா உபகரணங்கள், கருவிகள், பாத்திரங்கள், திரவியங்கள் எல்லாம் பெருமானுக்குன்னு இருக்கணும். பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிலில் தேன் இருக்கு, அந்த தேனை நாம் பருகுவதற்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த பாட்டிலேருந்தே மருந்துக்கு வேணும் பயன்படுத்தக்கூடாது. பெருமானுடைய நிர்மால்யமான தேனை வேணால் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பாட்டிலேருந்து பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணுறோம், நாமளும் எடுத்து வாயில் விட்டுக்கிறோம், அடுத்த வேளைக்கு அதே பாட்டிலேருந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. இப்போ பெருமானை எல்லாம் செப்பரேட்டாக இருக்கணும் பெருமானுக்கு எல்லாம். அதான் சுத்தி, திரவிய சுத்தி. இவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மை அறியாமல் நாமே தப்பு பண்ணியிருக்கலாம், அல்லது வீட்டில் மற்றவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் என்பதனால அந்த வேளை பூஜையில் கிரகிக்கப்பட்ட திரவியங்களுக்கு சுத்தி பண்ணணும். அதுக்கெல்லாம் சம்ஹிதா மந்திரங்கள்னால சுத்தி பண்ணணும், புரோக்ஷணம் பண்ணி சுத்தி பண்ணணும், பூமியை சுத்தி பண்ணணும், திரவியத்தை சுத்தி பண்ணணும், அப்புறம் மந்திரத்தினால் சுத்தி பண்ணணும், ஆத்மசுத்தி பூஜைக்காரனாகிய தன்னை சுத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று லிங்க சுத்தி என்று பெருமானுடைய உடையவர் பானம் இருக்கின்றதே அதற்கு அந்த பிம்பத்துக்கு சுத்தி பண்ணணும். இப்படி பஞ்சசுத்தி ஐந்து சுத்தி செய்து அகம்புறம் இறைஞ்சி பெருமானை உள்ளத்தாலும் வெளிப்படையாகும் பெருமானே உன்னை பூசிக்கின்ற வாழ்வு எனக்கு கொடுத்தாயே என்று நன்றியோடு பூசை ஆரம்பித்ததற்கு முன்பாக அன்பு பாராட்ட வேண்டும். உன்னை பூசிப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்தாய், பூசிப்பதற்கான மார்க்கத்தினை அறிவித்தாய், பூசிப்பதற்கு ஒரு குருநாதனை எனக்கு காட்டினாய் என்று சொல்லி அந்த அன்பு ஒழுக அகத்தும் புறத்தும் பெருமானை வணங்கித்தான் பெருமானை எழுந்தருளச் செய்ய வேண்டும். அகம்புறம் இறைஞ்சி அப்புறம் நமக்கு உபதேசித்திருந்தார்கள் என்று சொன்னால் முதலிலே அக்னி காரியத்தை செய்ய வேண்டும். அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அக்னியிலே பெருமானை எழுந்தருளச் செய்து அதில் பெருமானுக்குரிய மந்திரங்கள்னால ஆகுதிகள் செய்து பிறகு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கு ஸ்நப்பனம்னு பேர். அக்னி முகமாக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு ஸ்நப்பனம் என்று பெயர். நமக்கு உபதேசம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆனால் அது கொஞ்சம் சிரமமான மார்க்கம் என்பதனால பொதுவாக குருநாதர் எப்படி உபதேசம் பண்ணுவார், எடுத்த உடனேயே பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நமக்கு உபதேசம் பண்ணி தருவார். அங்கியின் கடன் முடித்து என்றால் அக்னி காரியத்தை செய்து, அருள் வழி நின்று என்றால் பெருமான் உணர்த்துகின்ற வழியிலே, அன்றன்றைக்கு பெருமான் உணர்த்துவார் எனக்கு இது வேண்டும்னு. எப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, பெண் குழந்தை, இன்னைக்கு எனக்கு எல்லோ ட்ரெஸ் போட்டு விடுங்க, அங்கும் இது எல்லோ ஃப்ராக்கு, எல்லோ ஸ்கர்ட்டு, அப்புறம் எல்லோ எல்லோவிலேயே ரிப்பன் தலையில் எல்லாம் மேட்சா, நெயில் பாலிஷும் எல்லோவா இருக்கணும், அப்போ காலுக்கு ஷூ கூட எல்லோ கலரில் இருக்கணும், எல்லாம் எல்லோவா மேட்சிங்க. அதுபோல பெருமான் உணர்த்துவானா எனக்கு இது வேண்டும் என்று, எனக்கு இந்த அலங்காரம் வேண்டும், இந்த நிவேதனம் வேண்டும் என்று உணர்த்துவதும் உண்டா பெருமான் அன்போடு பூசிக்கின்ற பக்தன்ட்ட? அவ்வாறு யாருக்கு உணர்த்தினார் என்று கேட்டால் முருகனாயனுக்கு உணர்த்தினான்னு வருது சம்பந்த பெருமான் பண்ணிருக்கிறார். குறிப்பறி முருகன் செய்கோலம், பெருமான் எதை விரும்புகின்றான் என்று அறிந்து அலங்காரம் பண்றாராம். பெருமான் இந்த கோலம் எனக்கு நீ அர்த்தநாதீஸ்வர அலங்காரம் பண்ணுன்னா அந்த மூலஸ்தான லிங்கத்தை அர்த்தநாதீஸ்வர அலங்காரம் பண்ணுவார். பெருமான் இன்னைக்கு என்ன சோமாஸ்கந்தரா அலங்காரம் பண்ணுனா பண்ணுவார். இன்னைக்கு என்ன நடராஜாவா அலங்காரம் பண்ணுனா பண்ணுவார். பாவனை அந்த லிங்க திருமேனியிலே அந்த புஷ்பங்களை சாத்தும் போது அந்த எண்ணம் வரும். அதுபோல குறிப்பறி முருகன் செய் கோலம் என்பதனால பெருமானை பூசிக்கும் போது அருள் வழி நின்று பூசிக்க வேண்டும். திருவருளுக்கு விளக்காக பூசிக்க கூடாது, அதாவது தன் இச்சைப்படி பூசிக்க கூடாது. பெருமான் திருவள்ளுவர் குறி நின்று பூசிக்க வேண்டும். இந்த நற்பெரும் கிரியை அன்புடனே இயற்ற வல்லவர் எம் அருகு இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலக அளிப்போம் என்று முதல் பாட்டில் சொன்னார். பெருமானுக்கு உடம்பினாலே யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் பெருமானுடைய உலகத்தினை சென்று அடைவார்கள். சைவத்தில் பதமுக்தி என்றும் பரமுக்தி என்றும் இரண்டாக பிரித்தார்கள். பதமுக்தி என்பது பெருமான் வாழ்கின்ற உலகிலேயே வாழ்வது, அதுக்கு சாலோக்கியம் என்று பெயர். அடுத்த பதமுக்தி என்பது சாமீபியம், பெருமான் அருகில் வாழ்வது, பெருமான் அருகில் வாழ்வது. அடுத்தது சாரூபியம், பெருமானை போன்ற தோற்றம் கொண்டு அந்த கைலாயத்தில் எழுந்துள்ளது. இது மூன்றும் பதமுக்திகள். இறுதியாக இருப்பது பரமுக்தி, மேலான முக்தி. அந்த பரமுக்தி என்பது மீண்டும் பிறவா நெறியை தரும். பெருமானுடைய திருவடியிலே இரண்டரை கலத்தல், மீண்டும் உடம்பு கொண்டு இந்த உயிர் பிறக்காது. நோ ரிட்டர்ன், நா புனராவர்த்ததே என்று வியாசமுனிவர் சொல்றார். அந்த பதமுக்தியை பெற்ற உயிர் மீண்டும் பிறப்பதில்லை. அப்ப மீண்டு வாரா வழியமக்கருளி, திருவாசகம் மீண்டு வாரா வழியமக்கருளி என்று வருகின்றது. அது பதமுக்தி, பரமுக்தி, சாயுஜ்யம், திருவடியாகின்ற பேரு. அது ஞான நிலையிலே இருப்பவர்களுக்கு கிட்டுகின்றது. இப்ப பதமுக்தி என்றால் மட்டம் என்றோ, பரமுக்தி என்றால் ஒஸ்தி என்றோ பொருள் வரல. பதமுக்தியில் இருப்பவர்கள் பிறந்துதான் தீர்வார்கள் என்பது இல்லை. ஆனால் பதமுக்தியில் இருந்தால் பிறந்தாலும் பிறக்கலாம். பதமுக்தியில் இருப்பவர்கள் எவ்வாறு பிறப்பார்கள்? இறைவனுடைய அருள் ஆணைப்படி பிறப்பார்கள். சாமி சொல்லி பூமியில பிறந்தா அதுல என்ன குத்தம் இருக்கு? குத்தம் இருக்கா? சாமி சொன்ன காரியத்தை சாமி காரியத்தை செய்யறோம். பெருமான் ஏவலுக்கு கட்டுப்படுறோம், அவ்வளவுதானே. அப்ப பதமுக்தி நிலையிலே இருந்து பூமியிலே நமக்கு வழிகாட்டுறதுக்காக பிறந்தவர்கள் தான் சமயக்குறவர் நால்வரும். அவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? பதமுக்தி நிலையிலே இருந்தார்கள். இருந்து அந்த பதமுக்தி நிலையில் இருந்தால் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிறந்துதான் தீர வேண்டும் என்பதில்லை. எத்தனையோ கோடி உயிர்கள் பதமுக்தி நிலையிலே இருந்து பெருமான் திருவடியிலே அங்கேயே இருந்து கலந்து விடும். அதுல ஒரு சிலர் மட்டும் பூமியிலே பிறந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஏற்றமா இல்ல இழிவா? கரெக்டா சொல்லுங்க. எப்படி? இப்ப ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன், ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, எல்லாரும் வராங்க, சாப்பிடுறாங்க, மேடையில் போய் புதுமண தம்பதிகளுக்கு கை கொடுக்குறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோல இருக்காங்க, உடனே புறப்பட்டுறாங்க. ஒரு நாலு பேர் மட்டும் அன்னைக்கு ராத்திரி அவங்க கூட தங்குறாங்க, அவங்களுக்காக தொண்டு செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வெளியில போய் வாங்கிட்டு வராங்க, அவங்க கூட இருக்காங்கன்னா இந்த நாலு பேருக்கு அது ஏற்றமா இழிவா? ஏற்றம். அதுபோல பதமுக்தி நிலையில் இருந்தபடியே கைலாயத்தில் இருந்து முறையாக பரமுக்தியினை கைலாயத்திலேயே நந்தியம்பெருமான் மூலம் அந்த சிவஞான போதத்தை கேட்டு இறைவன் திருவிழிலே சேருவார்கள் பதமுக்தியில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான உயிர்களிலே ஒரு நால்வர் மட்டும் பூமியிலே மீண்டும் பிறந்தார்கள் சொன்னா அந்த நால்வர்களுக்கு தகுதி அதிகம். சாமி நம்ம வேலையை இவன்ட கொடுப்போம் நினைச்சிருக்கிறார். அதனால ஏற்றம். பதமுக்தி நிலையில் இருந்து பூமியிலே அவதாரம் செய்த சமயக்குறவர் நால்வருக்கும் ஏற்றம். அப்ப ஆனா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு மன வருத்தம், பெருமானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமேன்னு. அதெல்லாம் அவங்க பாட்டுல இருக்குது. நீக்கி முன்னனை தன்னுடும் நிலாவகை குரம்பியில் புகப் பெய்யுது அப்படின்னு திருவாசத்துல வருந்தரர். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமார் இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னு சம்பந்தர் வருந்தரார். ஆனா சாமி என்ன சொல்றார்? நீ வருந்தினாலும் என் வேலையை செய்கின்றாய், வருந்தாது செய் அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுத்து வேலையை வாங்கிப்ப. அப்படி பதமுக்தி என்பதனால பதமுக்தி எனக்கு வேணாம், பரமுக்தி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காக இந்த சைவ மார்க்கம் சொல்லல. Beggars are not the choosers. நமக்கு திருவருள் எதை கொடுக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழால் துணிந்திச்சையே பண்டு செய்தார் இலர். ஆகவே இது பெருமானுக்கு உடம்பினால் தொண்டு செய்வதனால நமக்கு பதமுக்தி தானே கிடைக்கும் அப்படிங்கிற அற்பமான எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. அன்பின் அடிப்படையில உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் பெருமானுக்கு உடம்பால் தொண்டுபடாது இருக்கக்கூடாதுன்னு பெருமானுடைய எண்ணம் தான் இருக்கணுமே தவிர வீட்டு பேற்றின் மீது ஆசை கூட இருக்கக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட முக்தி நிலைக்கு செல்லுவோம் என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்க வேண்டும். உண்மையான அன்புடைய தொண்டர்கள்லாம் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். சாத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சரியிலே நிட்டை கொண்டவர்கள் சாலோக்கியத்தை பெறுவார்கள், கிரியிலே நிட்டை கொண்டவர்கள் சாமி பேத்தி பெறுவார்கள் என்று சாத்திரத்திற்காக சொல்லப்பட்டது. அதற்காக நாம அதை அது நமக்கு வழிகாட்டுறதுக்காக சொல்லப்படல. நம்மை பொறுத்தவரையிலும் பெருமானுக்கு உடம்பெடுத்தனா பெருமானுக்கு உடம்பினால் தொண்டு செய்ய வேண்டும், பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற பேர் ஆசை ஏற்படும் பொழுது பெருமானுடைய பூசையை எழுந்துள்ள வித்துக் கொள்ள வேண்டும், பெருமானை பூசிக்க வேண்டும். இவ்வாறு சரியும் கிரியும் செய்யும் பொழுது இந்த மனம் என்ற நாய் நம்மை நான்கு திசைகளிலும் இழுத்து செல்கின்றது, அல்லது இந்த மனம் என்ற தேரினை ஐந்து குதிரைகள் வெவ்வேறு திசைகளில் இழுத்து செல்கின்றன என்று அறியும் பொழுது அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காக யோகத்தை பயில வேண்டும். இந்த மூன்றிலும் உரைப்பு ஏற்படும் பொழுது பெருமான் பரமுக்திக்குரிய ஞானத்தை நமக்கு அளிப்பான் என்பதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல சிறப்பாக பார்ப்போம். சரியே கிரியாக இந்த இரண்டை பற்றியும் இந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். நம பார்வதி பதயே சகர மகாதேவா.